இதற்கு புலிப்பாணி விடை கொடுக்கின்றார். அவர் போகருடைய சீடர், உத்தம சித்தர். தேனாய் அமிர்தமாய் தீர்த்தமாய் அனைத்தும் கடந்திருந்தாலும் என் சத்குருநாதர் போகருக்கு அகத்திய ரூபத்தில் உபதேசித்தர் வாரே. அனைத்து அம்மன் புராணங்களும் ரகசியங்களும் பாருங்க, அனைத்து அம்மனுடைய ரகசியங்களும் தெரிவிப்பதற்காக அகத்தியர் தான் இதுக்கு முதல் பொசிஷனை எடுத்துனுட்டார். அவருடைய அனுகிரகம் இல்லாவிட்டா இன்னைக்கு பொன்னியம்மனுடைய மகிமை நம்மளால் தெரிஞ்சுவிட முடியாது. ஆகையால் பொன்னியம்மனுடைய மகிமை தெரிஞ்சுவிடணும் நவராத்திரி மகிமையிலே என்றால் போக ரகசியர் சம்வாதத்தில் எல்லையம்மன் ரகசிய புராணங்களின் நாடிகளில் இவை அத்தனையுமே வருகின்றன. அதுபோல ஈசன் அருளால் தேவனாய் தீர்த்தனாய் என்றாடும் என் சத்குரு தேவா, அம்பிகையை எங்கனம் நினைத்து வழிபடுதல் உத்தம நிலையை அடைய வைக்கும் குரு தேவா என்று போகிறேன். போகர் தன் கீடனை பார்த்து எப்போதும் குரு சிஷிய சம்பாவனையில வளர்ந்தாதான் இன்னைக்கு நன்னா இருக்க முடியும். இப்போ குரு சிஷிய சம்பாதனைகள் மிகவும் குறைஞ்சு விடுத்து. குரு என்றாலே மதிப்பு இல்லை. ஆனா நாங்கள்லாம் ரொம்ப குரு கிட்ட கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஆனவங்க. ஆகையினால குரு என்றால் என்னன்னு தெரிஞ்சுடணும். வாத்தியார்னா விளையாட்டு இல்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாத்தியாரெல்லாம் எல்லாரும் கேலி பண்றா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, பண்ணா சாபம் உண்டு. அதுபோல் இளைஞனாயிருந்து இளைய ரூபத்தில் இருந்து இளைஞன் அனுகிரகத்தை பூரணமாய் பெற்றிருந்தால் ஒழிய குருவனுடைய தன்மையை பூரணமாய் அறிவது என்பது கடினமான காரியம். ஆகவே அம்பிகையை எங்கனம் நினைத்து வழிபடுதல் நலம் தரும் குரு தேவா, எளிய வழியையும் புரிதல் வேண்டும் என்று கேட்கிறார். வேதனாய் வேத விகற்பனாய் அனைக்கும் தெளிந்தோதவல்ல என் உத்தம சீடனாய், போகா உத்தம சீடனாய் அன்னையாய் வணங்குதல் மிக சுலபமான நிலையடைவாய் பாரு. அம்பாள பல விதமா வணங்கலாம். சில பேர் தங்கையா வச்சு வணங்குவாங்க, சில பேர் பக்தியில் நிறைந்தவர்கள் தன்னை சிவனாய் ஆக்கி தாரமாய் வைத்து வணங்குவதும் உண்டு, சிலர் தன்னுடைய குழந்தையாகவும் வைத்து வணங்குவது உண்டு. ஆனால் அனைத்து நிலைகளிலும் உத்தம நிலை தாயாய் வைத்து வணங்குவதுதான் மிக சிறந்த நிலை. அதைத்தான் சுலபமான வழி என்று அகத்தியர் கூறுகின்றார். ஏன் தாயாய் வைத்து வணங்க வேண்டும் என்றால், கருவுற்று காத்து கவினனப் பெற்று உருவெறித்து வளரச் செய்யும் தொண்டே மிக கடினம் வாரேன் என்றார் பெரியவர். கருவுற்று காத்து விளையாட்டு இல்லை, கருவுறுதல் கடவுளுடைய அனுகிரகம் பூரணமாக வேணும். கவினன காத்து உருவெருத்து வளர செய்யும் தொண்டே உத்தம தொண்டு. பெறுகின்ற கஷ்டமும் வளர்க்கின்ற கஷ்டமும் தாய்க்குதான் தெரியும், மற்றவாளுக்கெல்லாம் தெரியாது. ஆகையால் உருவெருத்து வளர செய்யும் தொண்டு, குழந்தையா இருந்து பத்திரமா பாதுகாத்து தான் பத்தியமா இருந்து காப்பாத்துற உள்ள பெருசா வளர்ந்த உடனே அம்மா அப்பாவை முறைச்சு நடுறது. குழந்தையிலே தொண்டை முள்ள பிடிச்சிட்டு இருந்தா பேசுமா? பேசாது, வளர்ந்த பிறகுதான் பேசு. ஆகையினால உத்தம தாயாய் வளர்த்து, தாயால் வளர்த்து என்றார்கள். உண்மையான தாயால் வளர்க்கப்பட்டால் அக்குழந்தை நிச்சயமாக நற்குழந்தையாய் அவர். ஆகவே கருவுற்று கவினர காத்து உருவருத்து வளர செய்யும் தொண்டே உத்தம தொண்டு. பார் என்ன, தாய்க்கு அவ்வளவு சிறந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் அதற்கு. இதையே இடக்காட்டு சித்தர் சொல்றார், நிலை கடந்து போனாலும் தன் உடல் வாடினாலும் உடல் பொருளால் அனைத்தும் ஈடு இணை காட்டாத பொருள் நட்டம் ஏற்பட்டால் தன்னையும் மறந்து தன் மகவிற்காக உயிர் கொடுக்கும் பிறவி அன்னை பிறவி ஒன்றுதானே என்று சொன்னார். தாய்க்கு அவ்வளவு சிறம். இதே காரை சித்தர் சொல்றார், வேந்தனாய் விதற்பனாய் வேத நிலைகளை கடந்து ஓதுபவனாய் எவனாய் இருக்கணும் அன்னை கொடுக்கும் அன்பினுக்கு ஈடு இணை எவ்வேதத்திலும் இல்லை. பாருங்கள், அன்னைக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான சக்தி உண்டு, தாய்க்கு அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெரியவர்கள் கொடுக்கின்றார்கள். இதைத்தான் பட்டினத்தார் சொல்றார், முந்தி தவங்கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி மகளாய் ஆதரித்து தொந்தி சரிய சுமந்த தாய் என்று உருகுகின்றார். முந்தி தவங்கிடந்து, குழந்தை பெற்றுறது விளையாட்டுல ஜென்மாந்திர பாக்கியோடும் தபஸ் பண்ணி பிறக்கிறது அருந்தவம், ஆனாதான் நல்ல பிள்ளையா பிறக்கும், இல்லாமல் எப்படி எப்படியோ பிறந்துடுறது உண்டு. முந்தி தவங்கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாய் ஆதரித்து தொந்தி தெரிய சுமந்த தாயாயிற்று என்று பட்டினத்தார் உருகுகின்றார். நிலை கடந்து போனாலும் ஏக்கத்தால் வந்த காரணத்தால் சில என்ன மாற்றம் வந்த காலையிலே விலை வெறுமோ அன்னை உள்ளத்திற்கு ஆகுமோ சிவதொண்டு வாரேன் என்றார் அகஸ்தியர். ஏறாத நிலை கண்டு போற்றினால் ஐயர் ஈசன் பேசுவார் என்பதுமான் திருவருடம். ஈசனாய் தெளிந்த தேவனாய் அனைத்தும் கடந்த காலையிலே அம்மா என்று கதறி வந்த ஒரு குழந்தைக்கு ஆறுதல் காட்டுபவர் அப்பன் இல்லையே தாய்தான் பாரேன் என்றார் அகஸ்தியர். அம்மாண்ணாதான் உடனே ரெஸ்பான்ஸ், அப்பான்னா கொஞ்சம் லேட்டா ரெஸ்பான்ஸ் எப்பவுமே உண்டு. ஆகையினால தாயை உணர்ந்துடணும், இளமையில் பிறந்த நிலைகளைய வளர்த்து தன்னை காத்து மகிழ்வித்த அன்னைக்கு செய்கின்ற பெருமையும் கடனாகும். அதுபோல மக்கள் அனைவரும் தாயை உணர வேண்டும் என்றால் தாய்க்கு செய்கின்ற உத்தம தொண்டும் ஒன்று உண்டு. பெற்றபோது அன்னையுடைய வேதனையை பற்றி பட்டினத்தார் சொல்லுகின்றார், நிலை கடந்து போனாலும் அன்னையே நீ துடித்த காரணத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதே அண்ணே நீ பட்ட துடிதுடிப்பை எங்க நம்பி நம்புவே. லேபர் பெயினை விளையாட்டு, அதுபோல விலை கொடுத்து வாங்க முடியுமா அந்த பெயினை? அதைத்தான் புலங்காதிபர் சித்தர் சொல்றார், என்னையே அம்மா சுமந்து சுமந்து அன்னையே நடந்தாலும் உன்னுடல் வலிக்க வலிக்க பொறுத்து என்னை பெற்றனையே உன்கிலத்திற்கு ஏது நான் ஈடுபடுத்தேனோ. அன்னையினுடைய ஒரு கஷ்டம் சுமக்கின்ற சக்திகள் அவ்வளவு கடினமானது. ஆகையினால் தாயை பெருமகிழ்வு உற செய்ய வேண்டும் என்றால் மக்களாய் பிறந்தவர்கள் பலர் நடுவில் சான்றோன் என கேட்க வைத்தால்தான் அத்தாய் மகிழ்ந்தார். நீன்ற போது பெரிதுவக்கும் தாய் தன் மகன் சான்றோன் என கேட்டபோது என்றார். நாலு பேர் நடுவிலே தான் மகன் சான்றோன் என்ற பேர் எடுத்தாதான் தாய் மகிழ்வு பெறுகின்றாளாம். அந்த கடமையை செய்ய வேண்டியது குழந்தையாய் பிறந்தவர்கள் அனைவருக்கும் மூல கடன். அன்னையை மகிழ்விக்க வேண்டும் என்றால் சான்றோனாய் திகழ்தல் வேண்டும். எச்சிலில் எடுத்து எண்ணத்தில் ஊட்டி அன்னவன் ஈட்டு ஊட்டுகின்ற எச்சிலையும் சுவைத்து சுவைத்து உண்ணுகின்ற தாய் அங்கனம் கொள்ள மாட்டாள் இன்பத்தை. எங்கனும் அம்பிகையே கொள்வர் தன்னகன் நான்கர் நடுவினிலே நல் வேதங்களும் சூத்திரங்களும் சாத்திரங்களும் படித்தோதி உத்தம ஞானத்தை உலகெங்கும் பரப்புவரை கேட்டிடில் அத்தாய் மகிழ்வு கொள்வாய்.
இதே மகனாற்றின் சிறந்த தோன்றுவார் என் தாய்க்கு வேறது. அதுபோல தாய்மார்கள் சிறப்புற செய்ய வேண்டும் என்றால் மக்கள் அவர்கள் மனம் குளிர நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் போகர் கேட்கின்றார், என்னையே தான் உனக்கு அழித்து விட்டு எங்கனும் குரு தேவா பிள்ளைகள் அழுகையை வர்ணிப்பாய் பாரு. சின்ன குழந்தை அழுது, இந்த குழந்தை அழுகைய பற்றி போகர் கேட்கிறாரு. போகர் அவளத்தையும் முட்டு முட்டு வச்சிருக்காரு, யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாருடைய தலையெழுத்தும் வர்றது. குழந்தைகள் அழுகிய பற்றி கேட்கிறார் போகர். எவ்விதம் கொள்வோம் குருதேவா, செல்ல அழுகை மூண்டொன்று அழுகுமே, கள்ள தளவான அழுகையுடன் அழுகுமே, இது அழுகையும் மூண்டழுகும், முவ்விதம் கொள்வாய் குழந்தைகளின் அழுகையே. மூணு விதமா குழந்தைங்க அழறது. செல்லமான அழுகை ஏதாவது கிடைக்குமான்னு கிடைச்சா பத்தாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணுன்றது கள்ளத்தனமான அழுகை. ரெண்டாவது மூன்றாவது அழுகை நிஜமான அழுகை, உண்மையிலேயே கஷ்டப்பட்டு அலற அழுகை. முவ்வித அழுகை கொண்டு சிறு குழந்தைகள் வளர்ந்து வருவாரு. அவ்வித நிலையால் மக்கள் நாம் பிறந்து விட்டோம். அன்னை வரா சக்தியிடம் நிஜ அழுகை போல் யார் ஒருவர் அழுது கெஞ்சுகின்றாரோ அன்னவருக்கு அவள் கருணை பிறக்கும் பார்னர். அதற்கு அதுபோல நான் எல்லாம் உண்மையா அம்பாள் கிட்ட அழுது கதறி தொழுதால் நிச்சயம் அவளுடைய கருணையை பெற்றுவிடலாம். இரவு மகளாய் அம்மன் முன்னால் நின்று அழுகின்றவருக்கு அவள் கருணையை பூர்ணமாய் தருகின்றார். அக்கருணை சாதாரண கருணை, பெரும் கருணை என கூறவே இதுவே உத்தம பக்தி பாருன் என்றார். உண்மையான பக்தி எதுன்னு கேட்டால்னா அம்பாள் முன்னால நின்று கதறி அழறதான் உண்மையான பக்தி. இரவு பகல் என்று பாராமல் உத்தம நிலை கொண்டு அழுவதுதான் உண்மையான பக்தி என்று பெரியவர்கள் கூறுகின்றார். இதைத்தான் பொழுதென்று இரவு பகலா என்று மேற்றி உன்னை தொழுதென்றும் துதித்திட்டே நினைவில்லாலும் விழுதன என்றும் பற்றியே ஆனந்த கண்ணீரால் அழுதழுது தொழுதிட குறையேது அங்காள் அம்பிகையே என்றார். பொழுதென்றும் இரவு பகலா என்று மேற்றி உன்னை, இரவு பகலா அம்பாளை நினைச்சு கதறணும். சும்மா அம்மாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு என் காரியத்தை சாதிச்சு கொடுன்னா பண்ணு, நிச்சயமா பண்ண மாட்டான். நிஜமான அழுக வரணுமே, செல்லமான அழுக வந்துடுறது, கள்ளத்தனமான அழுக வந்துடுறது. நிஜமான அழுக வந்தாதான் நிச்சயமா அம்பாளுடைய கரு. நிஜமான அழுகை யார் ஒருவர்கள் அழுதால் தாய்மையின் கருணையை பூரணமாய் பெற்றுவிடலாம். தன்னலத்தை தியாகமாக்குவது தாய்மை, பலவீனத்தை வலிமையாக்குவது தாய்மை. அதோடு மட்டுமல்லாமல் உத்தம ரட்சக சக்தியாக இருப்பது தாய் ஒன்றுதான். உடலை நின்ற தாய் உலகை நின்ற தாயை காட்டுகின்றாள், நினைவூட்டுகின்றாள். உலகை காட்டுகின்ற தாய் அனைத்தும் நமக்கு காட்டுகின்றாள் குருவின் ரூபத்தில். அதுபோல் உத்தம நிலைகளை கடந்து அன்னை அருளாட்சி செய்கின்றாள். அவளுடைய அருளாட்சி எங்கும் பூரணமாய் நிலைத்து நிற்பதால் அவளை யார் ஒருவர் வணங்குகின்றார்களோ வேறு ஒருவரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. சில கோயில்கள் சிவபெருமான் இருப்பார், அம்பாளும் இருப்பா. சில கோயில்ல அம்பாள் மட்டும்தான் இருப்பா. இதுக்கு காரணங்கள் உண்டு. ரொம்ப பேர் நினைச்சிருவா, என்னப்பா இவ்வளவு பெரிய கோயில்ல அம்மனுக்கு மட்டும்தான் இருக்கு, ஐயா எங்க போன? ஐயனும் அன்னையும் ஒன்றாய் அறிவிந்து கொள்வாய், உன்னை நீ அறிவிக்கவே அன்னையே அவர்கள் ஆட்சி செய்கின்றனர், அன்னவளை புரிந்தோதுவாய் என்று நீ அன்னைக்கு பணிந்த பின் வேற ஒருவருக்கு பணிய வேண்டியதில்லை என உணர்வாய் பார் போக என்று அதுக்கு சொல்றேன். இதைத்தான் கனியே கனிமின் ரசமே கற்கண்டே மலர்பணியே பணியும் பக்தருக்கு பாலமுதே பணியாதவருக்கு மாய துணியே துணிகிழி தெரியும் தூய பொருளே துணிந்து உன்னை பணிந்தவின் பணியேன் ஒருவரையும் நின் பக்தர் அல்லாதவருக்கே என்றார் ஒரு சித்தர். அதுபோல தாய்க்கு மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும், மக்களை அனைவரையும் படைத்து உலகத்தில் உள்ள சர்வஜீவ ராசிகளையும் படைத்து எவ்வாறு தாய் தன்னை காக்கின்றாளோ அத்தாயையும் மற்ற மக்கள்களையும் எக்காலத்திலும் என்றுமே உயர்ந்த தாயா ஈன்று கொடுக்கின்ற அன்னைவரா சக்திக்கு அற்புதமாய் திருவிழா கொண்டாடுவதுதான் உண்மையான பக்தி.
இஜென்மத்தில் கிடைத்த தாயையே நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அனைத்திற்கும் தாயாயிருக்கின்ற அன்னைவராசக்தியை கொண்டாட வேண்டியது நம்முடைய முழு கடமை. அவ்வாறு கொண்டாடுகின்ற விழாதான் நவராத்திரி திருவிழாவான். நவராத்திரி திருவிழாவை சிறப்புடன் செய்வது என்பது ஆன்றோர்களின் செயல். ஏனெனில் பல யுகங்களுக்கு முன்னாலே எப்படியெல்லாம் நவராத்திரி இருந்ததுன்னு அகஸ்தியர் எழுதியிருக்கார். அதன்படி நாம் செய்வது மிக கடினம். இருப்பினும் நவராத்திரிகளை நான்கு விதமாய் வைத்திருக்கிறார்கள். நான்கு நவராத்திரி உண்டு. நம்ம ஒரே நவராத்திரி தான் இருக்கும் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, நான்கு நவராத்திரிகள் உண்டு. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சரத் நவராத்திரி, மாத நவராத்திரி என்று நான்கு நவராத்திரிகள் உண்டு. இப்பொழுது கொண்டாடப்பெறுவதோ சாரதா நவராத்திரி. சாரதாதேவி நவராத்திரியை மூன்று விதமாக கொண்டாட எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார். ஒன்று துர்கையாகவும், மற்றொன்று மகாலட்சுமியாகவும், அடுத்தது கலைவாணியாகவும் வைத்து சாரதா நவராத்திரியை வணங்குகின்றோம். நவராத்திரியின் தன்மையை பூரணமாய் உணர ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லார் வீட்டிலையும் நவராத்திரி கொண்டாடணும். அன்னையை மதிப்பவர் ஆறு உலகில் இருப்பினும் தன்னை மறந்து தானா இருந்திடில் அன்னையை மதிப்பவர் அனைவரும் சிவராத்திரி எல்லாம் நவராத்திரியை கொண்டாடு வருவார். ஆண் ரூபமாய் அம்பாளை வணங்கணும்னா ஏகராத்திரி, ஒவ்வொரு ராத்திரி தான் வச்சிருக்கிறாங்க. ஏகாதசி, சஷ்டி, கிருத்திகை, அஷ்டமி, நவமி, சிவராத்திரி. ஆண் ரூபமாய் அம்பாளை வணங்கணும்னா ஒவ்வொரு ராத்திரி தான். இவ்வண்ணமாய் வணங்குவதால் ஆண் தத்துவத்தை பூரணமாய் பெறலாம். ஆனால் பெண்ணிற்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடு நம் பாரத நாடு. ஆகினால்தான் எங்க வேறவர் யூ கோ யூ விச் இஸ் யுவர் மதர்லேண்ட், தே ஓன்ட் ஆஸ்க் யூ விச் இஸ் யுவர் ஃபாதர்லேண்ட். தாய் நாடு எதுதான் கேட்பாள ஒழிய அப்பா நாடு எதுன்னு எந்த ஊர்லயும் கேட்டது கிடையாது. சில ஊர்ல கேட்கறா, அது ரொம்ப அப்ரப்டான சப்ஜெக்ட். ஆகையினால தாயை மதிக்கின்ற நாட்டிற்கு நாம் மதிப்பு கொடுப்போம் எம்பெருமான் திருவருளா. ஆகவே தாய்க்கென்று மதிப்பு கொடுத்த நவராத்திரியை 8000 கோடி சித்தர்கள் பாடுகின்றார். நவராத்திரி மகிமையை 8000 கோடி சித்தர்கள் அவ்வளவு பாட்டி அடியன் சொல்லுவேன் எம்பெருமான் திருவருளா. நேரம் பத்தா, அதில் சிலது மட்டும் பொறுத்து. ஏக நவராத்திரி எவன் ஒருவன் ஏற்கின்றானோ, மாதநிலை கடந்தப்பா மானமும் விண்ணும் அனைத்தும் கடந்து, சோதநிலை கடந்து சொர்க்கத்தையும் கடந்து துரியாதி இந்த நிலையில் இருப்பர் பாரேன் யார் ஒருவர் நவராத்திரியை வணங்க எத்தனித்தாலே என்றார். நவராத்திரியை கும்பிடணும் நினைச்சாலே உண்டா போனா பரவாயில்ல, கோவிலையா வந்து கும்பிடுற ஒரு எண்ணத்தை வளர்த்துடணும். அதாவது ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும் தெரியும். அதுபோல் நவராத்திரிக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஆனால் அம்பிகை நவராத்திரியோ 9 நாள் சிறப்புற நடத்துகின்றார். 9 என்ற ஒரு எண் மிக உத்தமமான எண். ரொம்ப பேர் 9 எண்ணை தவறா நினைச்சு விடுறான். அந்த மாதிரி நினைக்காதீங்க. 9 பத்தி சொல்றாரு தெரிஞ்சுங்க அகஸ்தியர். எண்ணில் கடந்த அனைத்து எண்களையும் அதனுள் நின்று அடக்கும் சக்தி பெற்றதே 9 வர. அனைத்து அளவு கடந்த எண்களும் 9 அடக்கும். எண்ணில் அடங்காதது அத்தனையுமே எண்ணாய் திரட்டி சேர்த்திடில் 9 காட்டிடலாமே என்றார் அகஸ்தியர். எல்லாத்தையும் சேர்த்தா 9 வந்துவிடும். 9 நினைத்து தான் கடந்த காலையிலே 9 திளைத்த சக்தி, 9 திளைத்த நிலை, 9 நிலைகளை, 9 தர்மங்களை, 9 கன்னிகளை, 9 யோகங்களை, 9 தானங்களை, 9 சக்திகளை, 9 வேதங்களை, 9 தானங்களை, 9 குணங்களை அனைத்தும் கடந்த வல்லதோர் உத்தம சக்தி 9 உள்ளடக்கம் வருகின்ற. 9 தன்னை காட்டி சராசரம் 9 காட்டி 9 கிளைத்த சிவசக்தி 9 நின்றதே பேருரு எடுத்து என்றார் அகஸ்தியர். 9 அவ்வளவு சக்தி உண்டு. ஆகினால் 9 யாராவது கேலித்தனமாய் சொன்னால் தோஷம் வரும். இது பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம விளையாட்டுத்தனமா 9 என்று விளையாடுகின்றோம். 9 உரித்தான கடவுள் முருகன், 9 உரித்தான தேவதை செவ்வாய் கிரகம். தானாயாகி தன்னிலை கடந்தவன் முருகனாய் நிற்கும் காலையிலே 9 அவன் அடங்கினான் பாரு. தோஷத்தில் தான் கடந்த போதிலும் செவ்வாய்க்கு அடக்கம் 9 பாரு. எண்ணிக்கைப்படி நம்பர் 9 வரும் செவ்வா கிரகம். 9 படித்தவர்களப்பா செவ்வா தோஷத்தால் வாடுவார் என்ன? செவ்வா தோஷத்தில் வாடுறதுக்கு காரணம் 9 என்ற எண்ணை தாம் தவறாக பயன்படுத்தியதால் வந்த வினை.
ஆகையால் ஒன்பது என்று யாரையும் துன்புறுத்த வேண்டாம், யாரையும் கேலி பண்ணுதல் வேண்டாம். அதனால் நமக்கு சாபம் தான் வரும். இளமையில் தெரியாது, போக போகத்தான் தெரியும். எப்பொழுதுமே இளமையில தெரிஞ்சுடுறதில்லை. காரணம், தக்க குரு கிட்ட ட்ரெயின் ஆகும். உத்தம குரு கிட்ட ஒருவன் ட்ரெயின் ஆனா என்ன சங்கதியும் தெரிஞ்சு விடுவான். அதனாலதான் இளவஞர்களையே நாங்க தயார் பண்றோம் எம்பெருமான் திருவருளம். ஆகவே
ஒன்பதின் தத்துவத்தை அனைவரும் அறிந்த காலையில் ஒன்பது அடக்கம் அப்பா சிவசக்தி சொரூபங்கள் அத்தனையுமே என்ன அகற்று. அதுபோல் ஒன்பதின் தத்துவத்தை உணர்ந்தவர் நிலைகணந்து போனால் தன்னுள் அடங்கிய வாழ்வருவாரு. ஆகையினால் இன்னைக்கு ஜாதகத்துல 50% செவ்வாதோஷம் இருக்கு. காரணம், அவளால் அறியாமல் செய்த தவறுதான், வேற ஒன்று இல்லை. ஒன்பதில் நினைத்தவர் தானே தோஷத்தை தானாய் பூண்டவர் என்ற அகற்று. அதுபோல ஒன்பது அனைத்து காரணமா இருந்தாலும் அகற்றி போதர் கேட்கிறார், அன்னையே தந்தையாய் ஆகி நிற்கும் சத்குரு தேவா, உலக சக்திகள் அனைத்தும் ஒன்றில் அடங்க ஆதாரமாயிருக்கும் உச்சக்திகளை கூறுதல் வேண்டும் குருதேவா.
செல்வம் இயக்கம் அறிவு இம்மூன்றையும் அடைந்தவர் வாரேன்
உலக சக்திகள் ஆதார பீடமாய் இருப்பதென உணர்வர் வாரு. அனுகிரகத்தின் தன்மைகளுக்கு ஏற்ற வண்ணம் ஆதிபராசக்தியாயிருக்கின்ற என் ஜெகன்மாதா துர்கையாகவும் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் திருவிளையாடல்களை கூறுகின்றார். துர்கை என்றால் பேராபத்திலிருந்து காப்பவள் என்று பெயர். என்னையே அம்மா உன்னைவாள் உன்னையே நினைத்து உன்பால் அழித்து விட்டு தன்னையே நான் எண்ணி ஏங்குகின்றேன். அன்னையே வருகின்ற நிலைகளிலிருந்து என்னை நீ எந்தி காப்பது வேறு வழி இல்லையே என்றார்கள் இடக்காட்டி. அதுபோல அன்னையே யார் ஒருவர் துர்காதேவியே நீதான் அனைத்திற்கும் காரணமாய் இருக்கின்றாய் என்று வேண்டுபவர்களுக்கு பேராபத்திலிருந்து காப்பவள் துர்காதேவி. ஆனால்தான் துர்கா என்று பெயரே வந்தது. அன்னை துர்கையா இருக்கும் போது வெறும் ஆபத்தை மட்டும் காக்கவில்லை, தன்னை அறிந்தவர்க்கு தானே தானமாயாகின்றார், உன்னை அறிந்து உண்ணாம சொல்பவர் அனைவருக்குமே உறுதுணையாய் உடலிருந்து காக்கின்றார், எண்ணுகின்ற எண்ணங்கள் அத்தனையுமே நிறைவேற்றுகின்றால் இயக்கங்கள் எதுவாய் இருப்பினும் உனக்கது நலம் பயத்தால் உதவுவாய். இது கவனிக்கணும். நாம நான் கேட்கறதெல்லாம் அம்பாள் கொடுத்துருவா நினைக்கப்படாது, உனக்கு நலம் பயத்தால் அது அழிப்படல். நமக்கு எது நல்லது கெட்டது நமக்கே தெரியாது. நம்ம இது நல்லது செய்ய நினைச்சுட்டு இருப்போம், அதே நமக்கு தீயதா மாறிடும். அதுபோல் உனக்கு எது நலமோ அதை அவள் செய்வார்.
எண்ணிய வடிவி அருளிட வருவாய் என் குல தேவியே, பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய்,
கண்ணொளி எதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே என்றார்கள் பெரியவர். கண்ணொளிதனால் கருணையை காட்டி கவலைகளை தீர்க்கின்றாளா? கருணை அவளுக்கு இருக்கின்ற கருணை எங்குமே கிடையாது. ஏன்னா வெறும் கருணை கண்ணொழிய மட்டும் தீக்கல, இதோடு மட்டும் விட்டுறாளா?
இடர்வரு தொல்லை இனிமே இல்லை என்று நீ சொல்லிடுவாய்,
சுடதர் அமுத சுருதிகள் பூவிட சுகம் அது தந்திடுவாய்,
படதர் இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் என்றார்.
சூரியன் முன்னால் பனி எங்கனும் மறைகின்றது, இருள் முன்னால் எங்கு ஒளி கண்டவுடன் ஓடி ஒளிகின்றது,
அதுபோல் நம் வினைகள் அத்தனையுமே
ஒரு கனப்பொழுதில் ஓட்டி விடுகின்றாளாம் துர்காதேவி. இத்தனையும் செய்கின்ற அன்னை வேறு எதனையும் செய்ய மாட்டான். இதெல்லாம் ஏராளமா இருக்கு, குடும்ப பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு என்ன அப்படின்றவா கூட நிறைய உண்டு.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற பிரச்சனை,
திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப பிரச்சனை, இதுக்கிடையில பண பிரச்சனை பெரிய பிரச்சனை. இவ அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற ஒரே சக்தி பெற்றவள் துர்கை என்று மகாசித்தர்கள் சொல்லுகின்றார்கள். துர்கம் தன்னை தான் ஓத வல்லார், இத்தனையும் தான் செய்வார்.
இசை தந்து இல்வாழ்வு இடர் நீக்கி காப்பவளே,
விசையுடனே மணமாலை விருப்பமோடு தருபவளே,
விசையெங்கும் திருவடியால்
தானே நடந்து விளக்குபவளே, அசைவற்ற பொருளரையும் ஆட்சி செய்வாள் துர்கையடே என்றார்கள். விசையுடனே மணமாலை விருப்பம் ஒடு தருவாள், கல்யாணம் ஒன்று கல்யாணம் தர, குடும்ப பிரச்சனை தானே இசை தந்து இல்வாழ்க்கும் இடர் நீக்கி காப்பவளே என்ற மக்களுடைய துன்பங்களை தானே நேரே நடந்து சென்று அம்பாள் தீர்க்கின்றார். திருவிளங்க திருவடியால் நடந்தவளே என்ற அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்கையில், அது அனைத்தையும் ஆட்சி செய்கின்றவள் துர்கை.
இத்தன்மையால் துர்கையினுடைய செயல்களை பூரணமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
பொன்னியம்மனின் ரகசியமும் இதில் அடங்கியிருக்கிறது. பொன்னியம்மனை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துர்கையின் பூர்ண அம்சமாகவும் கலைவாணி தரக்கூடிய பூர்ண ஞானத்தையும் தருபவளா இருக்கின்றாள் பொன்னியம்மன். இதை பற்றி நாம் பிறகு பார்ப்போம், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் ஒன்பதே அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கின்ற உத்தம நிலைகள் என்று அறிந்த நாம் துர்கையை முதல் மூன்று நாட்களில் மூன்று மூன்று விதமாய் வணங்குகின்றனர் எம்பெருமான் திருவருளால் தெரிவோர். அவ்வாறு வணங்கும் போது முதல் நாளில் அக்னி துர்கையாகவும் மகா துர்கையாகவும் ஜல துர்கையாகவும் வணங்குகின்றான் எம்பெருமான் திருவருள். அக்னியில் போட்டது அத்தான் எண்ணில் இட்டது அத்தனையுமே பரிசுத்தமாக்குவேன், உன்னில் ஒரு பொருள் இட்டது என்றிடில் திரு நீரே பரிசுத்த பெரும்பொருள் பாரு திருநீற்றுமது மேல வர்றது. அதுபோல அக்னியில எதை விட்டாலும் அது பரிசுத்தம் பண்ணிடுமா, அதான் அக்னி ஹோத்திரம் சொல்றது. ஓம் மகா அக்னேய நமக மகா தந்திரய கந்த பிரியாய நமக அப்படின்னு வேதத்துல வர்றது. அதுபோல அக்னி இட்ட பொருள் அத்தனையும் பஸ்மம் சுத்தமாக்கப்படுகின்றது. ஆகினால அக்னியில ஒரு பொருளை இட்டோம்னா அது தேவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், நம்முடைய பிதிர் தேவதைகள் வந்து வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அவ்வளவு சுத்தத்தை தருவது அக்னி. அதையே மூல காரணமாக வைத்திருக்கின்றால் அக்னி துர்கை. மகா துர்கை என்பவள் வாயு ரகசியத்தையும் பிருத்திவி ரகசியத்தையும் ஆகாய ரகசியத்தையும் சொல்லுகின்றார். இது ஒன்றொன்றும் பெருவிளக்கமாய் போய்விடும். ஜலதுர்கை அப்பு ரகசியத்தை பூரணமாய் விளக்குகின்றார். தண்ணீர் தான் கடந்து போனாலும் உடம்பு அத்தனையுமே நீரினால் வளர்ந்தது பார் என்ன, இந்த உடம்புல 90% வாட்டர், வாட்டர் இல்லாம அவ்வளவுதான். அவ்வாறு ஜலதுர்கையாய் வணங்குவதால் இந்த உடம்பு பூர்ண ஆரோக்கியத்தோட இருப்பதற்காக அருள்பாலிக்கின்றார்.
அடுத்த நாள் இரண்டாம் நாள் மூன்று வண்ணமாய் வணங்கப்படுகின்றார்கள் எம்பெருமான் திருவருளால்.
ருத்ர பிரம்ம துர்கையாகவும் விஷ்ணு துர்கையாகவும் ருத்ர துர்கையாகவும் வணங்குகின்றார்கள். ஆக்கலும் ஒரு கடவுள் என்றால் அவனை துர்கை ஒன்றே பாரு பிரம்ம துர்கை அம்பாள் வணங்குகின்றார். காக்கும் கடவுள் உண்டென்றிடில் திருமண் இட்டவளும் அன்னவளே பாருங்கள். இன்னும் பல ருத்திர தாண்டவம் ஆடி சங்கரிக்கின்றாள் என்றால் அன்னவளே உருத்திர துர்கை பாருங்கள் என்றார். இவ்வாறு இரண்டாம் நாள் துர்கையை வணக்கம் செலுத்துகின்றோம்.
மூன்றாம் நாள் வனதுர்கையாகவும்
சூல துர்கையாகவும் சூலினி துர்கையாகவும் வணங்குகின்றோம். காடேகி தானாகி அனைத்தும் காலையிலும்
வீடொன்று இல்லையே கிட்டுகின்ற இடம் நமக்கு காடுதானே,
அக்காட்டை ஆழ்வகள் வனதுர்கை அறிவாய்வாரு. பிறப்பு இறப்பு அனைத்துக்கும் மூலஸ்தானமாய் இருக்கின்றவள் வனதுர்கையாய் இருக்கின்றாள். காமக்ரோதம் என்ற காடுகளையும் கடந்து போனவள் வனதுர்கை. அதை ஓட்டுவதற்காக வனதுர்கை முக்கியமாக உதவ வேண்டும், அவளையை வணங்குதல் வேண்டும்.
தூல துர்கை எப்பொழுதுமே சாமிய வந்து உருவம் இல்லாத ஒரு பொருளை காட்டா நம்ப மாட்டான்,
கடவுளை நேராக காட்டு எங்களை கேட்டிருக்காங்க நாங்க காட்டியிருக்கிறோம் அது சங்கடி வேற. அதுபோல கடவுள் நேரா இருக்கிறாரா, கருத்தலையில தானே இருக்கிறார். காணுகின்ற கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் கருப்பையில் இருக்கும் உயிருக்கும் உணவு படைக்கும் என் ஈசனை எங்கனும் என்று தேடுகின்றனையோ, ஆண்டவன் இங்க இருக்குதாங்க கேள்வியா கேட்கிற நிச்சயமா உண்டு, எங்க பின்னாலவா காட்டுறோம், காட்டுவதற்கென்றே வந்திருக்கிறோம். அதுபோல் கடவுள் இல்லை என்று நினைத்து விட வேண்டாம், கடவுள் இங்கு வந்து அமர்ந்தால்தான் உருவ பிரகாரம் தெரிந்தால்தான் கடவுளை வணங்குவோம் என்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளாதீர். கண்ணிற்கு அப்பால் இருக்கின்ற சில நட்சத்திரங்களை இல்லை என்று சொல்லிவிட முடியாது, அதற்கு உரித்தான சில டெலஸ்கோப் வச்சா தானா தெரியுது. அதுபோல தூரம் தூரம் கடந்து துரியமும் தான் கடந்து அனைத்து வேகமும் கடந்து இருக்கின்ற எம்பெருமானை அக்கணமே காட்டந்தால் ஆகுமோவன் மாயை உள்ளத்தை வைத்து பாருங்க என்றார். பக்தியோடு பார்க்க வேண்டும். ஆகையால் சூலமாய் அம்பாளை பார்க்க வேண்டும் என்றால் சூல துர்கை அதுக்கு அனுகிரகம் பண்ணுகின்றாளா, சூலினி துர்கையாய் அடுத்து வணங்குகின்றோம். உன்பொருள் என்பொருள் என்று ஏங்குவார் அனைவருக்கு அனைத்து பொருளும் என்பால் வந்ததே என்று கூறி முச்சூலத்தில் காட்டுகின்றாள் மாறி. உண்டு என்றும் சொல்ல வேண்டாம், எல்லாம் என்றுதான் காட்டுறாளாம் சூல துர்கையாய். இவ்வண்ணும் ஒன்பது நாட்களில் மூன்று நாட்களை எடுத்து ஒன்பது நிலைகளில் துர்கையை வணங்குகின்றார். இத்த விதமாய் துர்கையை வணங்கினால் மட்டும் போதாது, தன்னை தான் வணங்கும் காலையிலே ஒன்பதாய் துர்கையை வணங்கிடு குரு தேவா, என்னை செல்வம் அழிப்பவளை எங்கனம் வணங்குவது என்றார். செல்வம் அழிக்கிறவளை வணங்கணும், கிருத்தா போகும். செல்வம் அழிப்பவளை எங்கனம் அழித்தல் வேண்டும், அட்ட லக்குமையாய் வைத்து வணங்குதல் உத்தம பலன் தரும் பாரு. அஷ்டலட்சுமியா வச்சு வணங்க. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. அருள் உலகத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் ஒரே வழிதான் உண்டு. அவ்வழி என்ன என்று கேட்டால் சொல்றார், அம்மன் தனக்குதான் அலங்காராபிஷேகங்கள் செய்து தன்னையும் அத்திருவிழா தன்னில் ஏற்று அன்னம் அளித்து தான தர்மங்கள் செய்பவருக்கு அருள் உலக வழி திறக்கும் பாருங்கள். இங்கெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடுகின்றார்கள், இதில் தான தர்மங்கள் கொண்டாடுகின்றார்கள், அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கின்றார்கள். இதெல்லாம் அருள் வழிக்கு உதவுகின்ற அருளாசி. இன்று உயர் திரு நந்தகோபால் அவர்களும் ஸ்ரீமான் நடராஜ பிள்ளை அவர்களும் அருள் உலகத்திற்கு வேண்டிய பலனை தேடிக்கொண்டார்கள். அம்பாளை அலங்கரித்து ஆராதனை செய்ய இதை பூரணமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் அம்பாளை ஒவ்வொரு விதமாய் அலங்கரிப்பது உண்டு, அந்த ஒவ்வொரு நாளுக்கும் பலன் உண்டு. யார் பண்ணுகின்றாரோ அப்பலனை அடைவார்கள். அது அருள் உலக வழி செல்பவருக்கு பூரணமாய் வந்து உதவும். இன்று பொன்னியம்மனாய் அலங்காரம், இவ் அம்மன் திருவிழாவை பற்றி பொறுங்க. மூலவராய் வைத்து நான் ஓதுகையை இன்னவர் தானே அப்பா நவக்கிரகங்கள் ஆசி பெறுவாரு, நவ ரத்தின பொக்கிஷங்கள் தானாய் பெறுவாரு. பொன்னியம்மனா அலங்காரம் பண்ணி தரிசனம் கொடுக்க வச்சா நவக்கிரகங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்த நாள் நாராயணி ரூபத்துல அம்பாளை சிங்காரிக்கின்றார்கள். நாராயணியாய் பண்ணுகின்ற ஓர்க்கெல்லாம் எம்பெருமான் வைகுண்ட திருவருள் கிட்டும் பாரு இந்த ரகசியம். அடுத்த நாள் வேணுகோபாலனா பண்ணுகின்றார்களாம். பசுவாய் திரிந்த நாமெல்லாம் பதியை அடைவது எங்கனம் என்று பசுவதியை அடைகின்ற வண்ணமாய் வேணுகோபாலனாய் வணங்குவர் அவ்வுலகம் அடைவார் பாரு என்றார். அதற்கு அடுத்த நாள் ஒருத்தர் மீனாட்சியா பண்றாரு, ஆட்சிதனை செலுத்திடில் அம்மா உனக்கு நிகர் யார் மாட்சிமை பொறிந்து வாழ்வாரு, நீ நாட்சியாய் அலங்கரிப்பரு என்றுமே நாட்டு மன்னனின் ஆதரவு பெறுவர் பாரு அரசாங்க சப்போர்ட் இருக்கு. அடுத்தது துர்கையாய் அலங்காரம் பண்ணுபவருக்கு யாது பலம் குருதேவா, துர்கையாய் வைப்பவர் அப்பா என்றும் பேர் ஆபத்தில் சிக்கார் பாருனர். துர்கையா அடுத்த நாள் அலங்காரம் பண்றான். அதுக்கு அடுத்த நாள் ராஜராஜேஸ்வரியா பண்றாங்களாம். கொண்டவர் ராஜ ராஜேஸ்வரியா யார் ஒருவர் பூண்டிருக்கின்றார்களோ பூலோக அரசர் அனைவரும் பணிந்தவருக்கு ஆதரவு தருவருவார் ராஜராஜேஸ்வரா சிங்காரம் பண்ண. அடுத்தவர் அவரும் தானே மங்கள லக்ஷ்மியாய் செய்பவர், லக்ஷ்மியா அலங்காரம் பண்றா. ஒவ்வொரு நாள் ஒரு அலங்காரம் உண்டு. லக்ஷ்மியா செய்வதற்கு பலன் என்ன, என்னவர் அப்பா பொக்கிஷதாரியாய் ஆகி அன்னவர் என்றுமே பணத்திற்காக அலையாதார்பார், பணத்திற்காக அலைய மாட்டார்களாம். சரஸ்வதியா அலங்காரம் ஒரு நாள் உண்டு. அன்னவரப்பா கலைவாணியாய் சூட்டியிருந்திடில், படிக்காதவராயிருந்தாலும் பேரும் புகழும் பெறுவர் கற்றவர் வாயிலிருந்தே என்றார். அடுத்தது சரஸ்வதியாய் பண்ண பிறகு சாவித்திரியாய் பண்ணுகின்றார்கள். இன்னவர் இந்த மாதிரி அலங்காரம் என்ன பலனு, காலன் வருவான் கைகூப்பி வணங்கி வர சொல்லுவான், கட்டி இழுக்க மாட்டான். காலன் வந்து நமஸ்காரம் பண்ணுவான வழிய வாயியா நிறுத்தின்னு போக மாட்டான். இந்த மாதிரி ஒன்பது நாட்களை ஒவ்வொரு அலங்காரம் பண்பவர்களுக்கும் ஒவ்வொரு வித ஆட்சி கிடைக்கும். அருள் வழிக்காக நல்வழியில் ஈட்டும் பொருளே இவ்வுலக வாழ்க்கைக்கு உதவும். இது நன்றாக தெரிந்து கொள்ளும். ரூபாயும் காசும் தனம் என்று நினைத்திருப்பது பெருந்தவர். வெறும் ரூபா நோட்டும் காசையும் தனம் என்று நினைத்தால் அது செல்வமாய் கருதப்படாது. வேற எதை செல்வமாய் கருத வேண்டும்? செல்வம் ஒருவர் அடைந்திருக்கின்றார் என்றால் தானியம், தைரியம், சந்தானம், வித்தை, இத்தகைய செல்வங்களை பூண்டிருந்தால்தான் தனவான் என்று சொல்ல முடியும். குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்னால் ஒரு வெள்ளம் வந்து ஒரு பெரிய தனவான் வீடெல்லாம் ரொம்பிட்டு பேப்பர்ல வந்து விட்டு அவர் மெத்த மாடி மேல நின்றுட்டு கத்த கத்தியா ரூபா நோட்டு நான் தரேன், யாராவது எனக்கு சோத்து போட்டலம் போடுங்கன்னு கத்தினாரு. தானிய தர்மம் வேணும், தானிய அனுகிரகம் வேணும், அன்னதானம் பண்ணிருக்கணும். ஆனா ரூபா காசு இருந்தா அதை செல்வந்தர் என்று கூற முடியாது, ஏதோ குறை உள்ளவர் என்றுதான் கூறப்படும். தானியம், தைரியம், சந்தானம், வித்தை இவை அனைத்தும் பூண்டிருந்தால்தான் ரூபாய் தனம் என்ற காசு மதிப்பு பெறும். இல்லையேல் அவர் தனவான் என்று பெறார்.
கொண்டவர் அப்பா ஆட்ட லக்ஷ்மியை பூண்டிருந்தார்.
அன்னவரே தனவான் என்று புகழ தக்கவர் பார் போதா, ஓரிரு செல்வம் பூண்டிருந்தால் செல்வந்தர் ஆகார்வார். அதுபோல
தனலட்சுமியாகும், தானிய லட்சுமியாகும், தைரிய லட்சுமியாகும், வீரலட்சுமியாகும்,
விஜயலட்சுமியாகவும், கஜலட்சுமியாகவும், சந்தான லட்சுமியாகவும், ஐஸ்வர்ய லட்சுமியாகவும் அம்பாளை மற்ற மூன்று நாட்களில் வணங்குவது.
அவ்வாறு வணங்கினால்தான் ஒருவர் உத்தம நிலையை அடைய முடியும். பெண் பார்க்க ஒரு தாய்மார்கள் இன்னொரு இல்லத்திற்கு செல்கின்றார். பார்க்கின்ற பெண் காளி மாதிரி இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க,
லட்சுமி மாதிரி இருக்குதுன்னா தான் எல்லாரும் ஒத்து விடுவாங்க. அதுபோல காணுகின்ற பெண் அப்பா பிடாரி போல் நின்றார். அம்மகளை மணக்க தலை ஆட்டுவரோ அன்னவள் திரு லட்சுமி போல் உள்ளால் அன்னவளை சேர்த்து கொள்வாய் என்று ஓதுவர். அதுபோல லட்சுமி இல்லாத இடம் கிடையாது, அனைத்து இடங்களிலும் அந்த அம்பாள் ஒவ்வொரு ரூபத்தில் குடியிருக்கின்றார்.
இதைத்தான் போதம் கேட்கின்றார். குருவே, இருப்பிடம் தன்னில் புவி கடந்து சென்றவர்க்கு சொர்க்கம் தனில்
எண்ணிலையில் வணங்குகின்றார். சொர்க்கம் தனில் சொர்க்க லட்சுமியாய் வணங்குவர் மாறி சொர்க்கத்தில் சொர்க்க லட்சுமியாய் வணங்குகின்றார். புவியில் கண்டவர் வாழுகின்ற லட்சுமி நாமம் யாதவ குரு தேவா அரசரிடை ராஜ்ய லட்சுமியாய் வணங்குகின்றவர். தாய்மாரிடை குருதே, தாய்மாரிடத்துல கூட லட்சுமி தாண்டவமாறு. ஆனால் தான் தாய்மார்களுக்கு பூர்ண ஆசீர்வாதம் பண்ணணும், பூர்ண அனுகிரகத்தை வாங்கிவிடணும். இல்லறத்தரசிகள் ரூபத்தில் கிரகலட்சுமியால் அம்பாள் விளங்குகின்றாள். ஆகினால்தான் தாய்க்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்தார்கள் பெரியவர்கள். தாய் வணங்குதல் அப்பா அனைத்து கிரகங்களும் சவுக்கியம். ஆனால்தான் வீட்டில் இருக்கின்ற பெண்மார்கள் எப்படி இருக்கணும், லட்சுமி தாண்டவான அதுக்கேற்ற முறைகள் இருக்கு, இல்லாட்டா லட்சுமி ஓடிடுவான். அது ஒரு பெரிய ஹிஸ்டியா போடும் எப்படி வாழணுன்றதுக்கு சொன்னோம்னா.
அதுபோல் இல்லற வாசியாய் இருக்கின்ற இல்லற தரசிகளுக்கு கிரகலட்சுமியாய் அம்பாள் விளங்குகின்றார். உடலையும் உலகையும் துறந்த முனிவர்களால் லட்சுமியை வேண்டுகின்ற நேரம்
எல்லாத்தையும் துறந்தவருக்கு என்னாச்சியா லட்சுமி மேல ஆசை விடுதா பத்தியா விடாது.
உடலையும் அனைத்தையும் துறந்தவரும் மோட்ச லட்சுமி கடாட்சத்தை வேண்டி அலைகின்றனர். பார்ப்போதான் மோட்ச லட்சுமி அனுகிரகம் கிடைச்சாதான் அவன் முக்தி அடைய முடியும். ஆகையால் அனைவருக்கும் மூல காரணமாய் மகாலட்சுமி விளங்குகின்றனர். இதோடு மட்டுமல்லாமல் திருப்பார்கடலை கடைந்த போது அனைத்து விதமான பொருள்களும் கிட்டியது. அவளுக்கு வேண்டியது அவன் எடுத்து விட்டான். சில பேர் சில எது எடுத்தாலும் சில ரேட்டு போட்டு விற்பான், தேவையானதை எடுத்து விடுவான். அதுபோல லட்சுமி தோன்றினாள் திருமால் மணக்கலாமோ என்று பார்த்தான். காமதேவன் தோன்றினாள் எடுத்து சென்றனர் மற்றவர்.
ஐராவதம் தோன்றியது, அதையிலும் மற்றொருவர் அகவரித்தார். அகவரித்து கொண்டான்.
அனைத்தும் அனுபவித்தாலும் அன்னைய எது எனக்கு கிட்டுமே. அதுபோல லட்சுமிக்கு முன்னால ஒண்ணு வந்தது,
மூத்த தேவி, அதுதான் மூதேவி அக்கா. லட்சுமிக்கு முன்னால வந்தவர் யாரும் எடுத்துல, எவன் எடுத்துப்பான், எப்படி எடுத்துக்கிறதுக்கு என்ன வரும். லட்சுமிய மாத்திரம் கல்யாணம் பண்ணினா ஆத்த வரியா, மூதேவி யாரா கல்யாணம் பண்ணினா ஆத்த வருமா, எவனுக்கும் வரல.
இதில் ஒன்று முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது, அனைத்து ஒதுக்கினாலும் அனைவர் எதை ஒதுக்கினாலும் ஏற்றுக்கொள்ளுபவன் என் ஈசன் ஒருவனே, அவன்தான் சிவன். இவனை அறிந்தோத வரலார் யாருக்குமே, எம் சிவன் எங்கும் உள்ளான் என அறிவித்தீர்வாரேன். தேவர் அசுரர் மனிதர் எவர் ஒருவர் விளக்கினாலும் அப்பொருளை எல்லாம் தனக்குடமையா ஏற்றவன் எம் சிவன். சிவன் ஒருவன் தான், யார் எதை ஒதுக்கினாலும் ஏற்றுக்கொள்ள. பாம்ப அணிகளைனா யாரும் அணிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க,
வயிறு அடிக்க மாதிரி போட்டுப்பாங்களா, போட மாட்டாங்க.
பாம்ப யாரும் அணிகளைனா விரும்பவில்லை, அது என்ன ஆகுது அப்புறம். தனக்கு நீ அழித்திடுவா என்று சுட்டினான் எந்தஞ்சடை கடவுள் வாரே என்ன, எனக்கு கூட சிவன் எடுத்துனுட்டான்.
சரி போனா போட்டு
கொண்ட ஒரு மயானத்தில் கிரகம் இருப்பிடமா ஏற்படுத்துவரோ, யாராவது மயானத்துல சொந்த வீடு கட்டுவாங்களா,
அதெல்லாம் வேணாம். பிரச்சனை ஆரோடு வச்சு பார்த்தா இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இது மயானமா இருந்து இங்க வீடு கட்டாதேன்னு சொல்லுவாரு. பிரச்சனை ஆரோட வச்சா வரும். கொண்டவர் தானாய் பெருக்கியப்பா கிரக சீலத்தில் வை, நாலாம் இடம் பார்த்து எங்கனம் வந்தது அப்பா பிரச்சனை, ஆரிடத்தில் வைப்பான் பாரு. வந்தவர் சூரியகரையில் அமர்ந்திருந்தால் அவ்விடம் அப்பா மயானமாயிருந்தது கட்டாடே இல்லம் என்பார். மயானத்தை யாராவது விட்டுவாங்களா? போட்டுட்டாங்க. அனைத்து எனக்கடிப்பா யாரும் இருப்பிடம் ஆகட்டும் என்றான் எம் சிவன். எனக்கிடமா கொடுத்துடும் மயானத்தை, சரி போனா போட்டு. கண்டவர் அனைத்து விளக்கினார். ஆலகால விஷத்தை யாராவது அறிந்துவார்களா? ஆலகால விஷம் பார்த்தால பஸ்மா போடுவான். ஆலகால விஷத்தை எவனுமே குடிகள் அட்ரஸ் தெரியாம ஓடிவிட்டான். தேவர் நான் சொல்லல, அகத்தியர் சொல்றாரு. தேவர் கண்டனர், அசுரர் கண்டனர். கண்டபோர் அழகால விஷம் கொண்ட நிலை எழும்பிய நிலை கண்டவுடன் யோதோ கரு பூதமோ என்னமோ என்று அக்கணம் மறைந்தன. திரும்பினில் ஏதும் காணலையே. வால்விடித்தவர் காணவில்லை, தலைவிடித்தவர் எங்கு சென்றனர்? அட்ரஸா காணப்படிவிட்டான். அந்த விஷத்தை பார்த்தா இவ்வளவு பயங்கயா, விஷம் வந்தவன்தான் மற்ற சரகெல்லாம் வந்தது. ஆனால்தான் என்ன பண்ணார் சிவன்? கண்டவன் ஜெம் சிவன் கொடுப்பா யானை அற்று கொள்கையன் என்று குடித்தனன் அவ்விஷத்தை. அவனுக்கு நிகர் அவனே, சிவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. சிவன் ஒருவன் தான் அனைத்துக்கும் தலைவன், தன்னிகர் அற்றவன். நான் சொல்லல, அகஸ்தியர் சொல்றேன். தானாயிருந்து தலைவனாய் வேத ஓத வல்லவன் அனைத்து எதிர்த்து நினைத்த காலையிலும் துரியமாய் கடந்திருந்தாலும் கொடுப்பா யான் ஏற்றுக் கொள்வேன் என்று துரியமாய் நின்றவன் எம் சிவன் என அறிவிப்பாய் போகிறான். சிவன் ஒருவன் தான் எல்லா தேவர் அசுரர் மக்கள் ஒதுக்கியதெல்லாம் எடுத்துனுட்டான். ஆனா மூதேவிய யாருமே எடுக்கிறார்கள். மூதேவி முக்கியமா நிற்கிறாள். அவ இடத்த காலி பண்ணாதானே லட்சுமி வந்து உட்கார முடியும். இங்குதான் நாம் உணர்ந்து கொள்ளுவேன். தன்னை யார் துறப்பா? தன்னை தியாக பூமிக்காக துறப்பவரே தியாகிகள் பாருன் என்றார். நம் நாட்டில் ஏராளமான தியாகிகள் இருந்திருக்கிறார்கள். நமக்கு உடம்புக்கு ஆபத்து வரும், நம் குழந்தை குட்டிகளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை என்று தெரிஞ்சு கூட தைரியமாய் தியாக செம்மல்கள் நமக்காக சுதந்திரத்திற்காக பிராணனை விட்டவர்கள் ஏராளமாக தன்னலத்தை மறந்தார்கள், தியாக சீலவராய் திகழ்ந்தார்கள். அந்த மாதிரி வளர்ந்தவர்களால் தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம். இல்லாமல் சுதந்திரம் வாங்க முடியாது. தியாகிகள் தன்னை மறந்தார்கள், தன் குடும்பம் என்னல ஆனாலும் தெரியும் விட்டாங்க. அத்தகைய திகழ்ந்த தியாகிகள் நாடு நம் நாடு. அதுபோல் தன்னை மறந்தார் ஒரு உத்தமர், தன் நலத்தையும் மறந்தார். அனைவரும் பெற்று மகிழ வேண்டும். இவ்வும் மூத்த தேவி மறைந்தால்தான் மற்றவர் மகிழ்வு பெறுவர் பாரு. என துணிந்தனர் ஒரு உத்தம இருடி பாரு. ஒரு ரிஷி துணிஞ்சு வந்துட்டார். மூதேவி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாது. அவ போனாதான் மற்றவர்கள்லாம் சவுக்கியமா வாழ முடியும். ஆகையால் எத்திலை கண்டவர் அப்பா யான் மணக்கின்றேன் வந்தவர் அந்நிலை இருடியை கைகூப்பி வணங்குதல் வேண்டும் என்றார். தீங்கு வரும் என்று தெரிந்தும் மக்கள் அனைவரும் தேவர் அனைவரும் அனைத்து எதிரியாயிருக்கின்ற அசுரரும் மகிழ்ச்சி அடையட்டும் என்று மூதேவியை மணந்து நோட்டார். இதைத்தான் பெரியவர்கள் சொல்றார், தன்னை அறிந்தால் தன்னலம் புரியும், தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் என்றார்கள். தன்னலத்தை மறந்தார விருடி பெரும்பேர் நிலை அடைந்தார். அதுபோல தன்னலத்தை மறந்தால்தான் பெரும்பேர் இன்பத்தை அடையணும். லக்ஷ்மிதான் பிறகு திருமாலை மணந்து கொண்டார். மூத்த தேவியை மணந்ததால் சிவனின் பூர்ண அருளை பெற்றால் உத்தாதலக. எம்மை வணங்குவோர் உம்மை வணங்குதல் வேண்டும், உம்மை வணங்குவோர் எம் அருள் பூரணமாய் கிட்டும் உத்தாதலகரே இன்று ஆட்சி தந்தோம் பார் சிவன் என்று முத்திரையிட்டு சொன்னார் திரிசூலதாரி பாரே நரகத்தியன். முத்திரையிட்டு சொன்னாரா எம்பெருமான்? அதுபோல உத்தாதரகரை யார் ஒருவர் ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு சொன்னீங்கன்னா போதும், மூதேவி தாண்டவாட மாட்டார் வீட்டில். அது மட்டும் இல்ல, மூதேவிய வாக்கு கொடுக்கிறார். எம்பதியை யார் ஒருவர் வணங்குகின்றாரோ அன்னவர் சதிபதிக்கு என்றுமே துன்பம் அளிக்க மாட்டேன் பாருங்க. அதுபோல மூதேவி வீட்டில் தாண்டவம் ஆடக்கூடாதுன்னா உத்தாதரகரை ஒரு நாளாவது குருதேவா உத்தாதர மகாபிரபோ அப்படின்னு நினைத்து ஒரு தரையாவது சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் மூதேவி கான்ட்ராக்ட் பிடிச்சிடும். அதுபோல் தன்னலத்தை மறந்து கொடுத்த உத்தமருக்கு மக்கள் என்ன கொடுக்க முடியும்? திரு வணக்கங்கள் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் எதையும் விரும்பாது. இதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லாரும். லட்சுமி அக்கா கல்யாணம் ஆச்சான்னு கேட்கற ரொம்ப இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, அவளுக்கும் ஆயிடுச்சு. அதுபோல் லக்ஷ்மியை பூரணமாய் வணங்கினால் அனைத்தும் கிட்டும். இவ்வண்ணம் அனைத்தும் கிட்டுகின்ற என் தேவி கலைவாணிக்கு ஏது நிலையோ குருதேவா? கலைவாணி தன்மையை பூரணமா உணர்ந்துக்கணும்னு அகஸ்தியர் கேட்கிறார். நிலை அனைவரும் கடந்து போனாலும் கலைவாணி தன்மையை பூரணமாய் தெரிந்து கொள்வாய். கணபதிக்கு முதற்செய்யுள் படைத்தால் காப்பு செய்யுள் கலைவாணிக்கே என்றார். காப்பு செய்யுள் கலைவாணி கொடுத்தான். படிக நிறமும் பவள செவ்வாயும்
கடிகமல் பூத்தாமரை போல் கையும் துடிகள்
அல்லும் பகலும் மனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்றார் பெரியவர். என்னென்னை கலைவாணியை யார் ஒருவர் அப்பா இரவு பகலா ஏங்கி வணங்குகின்றாரோ அவருக்கு கல்லும் கவி சொல்லும். கல்லு பாட்டு பாடும். இன்று அடியேன் இங்கு பேசி போட்டு விட்டு போற வைபராசன் ஒரு வருஷத்துக்கு இங்கு சுத்தும். அதை என் கூட்டத்தை சேர்ந்தவர் வந்தால் அறிந்து கொள்வார்கள். ஆனால் வைப்ரேஷன்ஸ் வில் ஆல்வேஸ் வேர் எவர் யூ ஆர் எக்ஸ்போசிங் இட். அதுபோல கல்லும் சொல்லாத கவி கவித்திரன் சொல்லால் என் வீசனை பாடியவர்க்கு என்ன அதை. அதுபோல கலைவாணியை யார் ஒருவர் துதித்து வேண்டுகின்றார்களோ கல்லும் கவி சொல்லும். மூர்த்திகள் மூன்று, வேதங்கள் நான்கு, சாத்திரங்கள் ஆறு, உலகங்களோ பதினான்கு, நட்சத்திரங்களோ 27, கலைகளோ 64 என்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார். அதனிலும் அதிகமாக கலைகள் உண்டு. அனைத்திற்கும் மூல காரணமாய் கலைகள் இருப்பதால் ஆயகலைகள் 64 என்றார். ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய ஒரு பளிங்கு போல்வாள். என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இன்று வாராது இட என்றார் கம்பநாட்டான். அதுபோல அந்த அம்மையை யார் ஒரு இருவும் பகனுமாய் வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு இடர் நிச்சயமாய் வராது. ஆகவே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்றார். கலைவாணி கற்றதே கைமண் அளவு. அப்ப நம்ம நீங்க நாங்க படிச்சதெல்லாம் என்னன்னு பார்த்து விடுங்க. ஆகையால் கல்வி கற்கணும்னா உத்தம குருவை நாடி போய் கற்கணும். இந்த காலத்துல ஆசிரியர் மாணாக்கனை தேடிக்கின்னு வீட்டுக்கு வர்றாரு. கற்ற கல்வியோ கதடற படிப்பது கிடையாது, அவ்வாறு நடப்பதும் கிடையாது. சரி அப்படித்தான் படிச்சுட்டான் பாத்தீங்க, படித்த படிப்புக்கு வேலையும் கிடையாது. கதடற கற்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்க முடி
கல்வி கரையில கற்பவர் நாட்டில
கொஞ்ச நாள் படிச்சதே போதும், அதிகார்த்த வேலை கிடைச்சா போதும்றான். மெல்ல நினைக்கின் பிணிபல அதுக்குள்ள உடம்பு டபுள் வந்துடுறது. இவ்வாறு பல காரணங்களால் கல்வியை நாம் கல்லாமல் ஏதோதோ விட்டிருக்கும். கல்லாத கல்வியையும் கருத்துடன் கவினுடன் தெரிந்து கொள்ளவே சொல்லால் சொற்பொழிவு ஆற்றி திருவிழாக்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த திருவிழா ஏற்படுத்த காரணம் நமக்கு தெரியாததா விஷயம் கூட கற்றவர்கள் சொல்லுவார்கள் என்று. வேற எதற்காவது இல்ல இந்த திருவிழா ஏற்படுத்தி. அதுபோல் கல்வியை பூரணமாய் கற்க வேண்டும் என்றால் எம்பெருமான் திருவருள் வேண்டும். ஆகவே
உலக இயக்கத்திற்கு மூல ஆதாரமாக இருக்க மூன்று காரணங்கள்
யாரே என்றால் செல்வம், இயக்கம், அறிவு. இதைத்தான் துர்காதேவியாகும் மகாலட்சுமியாகும் சரஸ்வதியாகவும் வணங்குகின்றோம் நவராத்திரி என்று. இங்கனும் நவராத்திரி திருவிழாவை வணங்கி ஏற்றுக்கொண்டால் நவராத்திரிக்கும் பொன்னியம்மனுக்கு என்ன தொடர்பு? ஏற்கனவே அடியேன் சொல்லியிருக்கு,
துர்கையின் அம்சமாகவும் கலைவாணியின் பூரண ஞானத்தையும் தருகின்றவள்
பொன்னியம்மன் ஒருவள் தான். இதை பூரணமாய் தெரிந்து கொள்ள பொன்னியம்மனை பற்றி எல்லையம்மன் புராண ரகசியங்கள் அகஸ்தியர் எழுதியிருக்கிறார். அதுபோல கேட்கிறார் போகர், என்னையா ஈசன் தன்னை கடந்த காலையிலே என் தற்குரு நாதா பொன்னியம்மனுக்கு ஏற்ற திருவிழாக்கள் யாதோ குருதேவா? பொன்னியம்மனுக்கு ஏற்ற திருவிழாக்கள் என்னன்னு தெரிஞ்சுவிடணும். ஆடி திருவிழாவும் அதனினும் சிறந்த திருவிழா நாடியப்பா நவராத்திரி பாரேன்னார். பொன்னியம்மனுக்கு நவராத்திரி திருவிழா தான் மிகச்சிறந்த திருவிழாவாக.
இதை அனைவரும் தெரிந்து கொள்ள.
ஏனென்றால் நவராத்திரி திருவிழாவில் தான் சரஸ்வதியும் துர்கையும் விசேஷ பூஜை கொள்ளுகின்றார்கள். விசேஷ பூஜை கொள்வதால் நவராத்திரி திருவிழாவே பொன்னியம்மனுக்கு உகந்த திருவிழாவாய் ஆகும்.
பொன்னியம்மனுக்கும் நவராத்திரி திருவிழாக்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம்.
பொன்னியம்மனின் வரலாறை பின்னே பார்ப்போம், அவருடைய மகிமையும் தெரிந்து கொள்வோம். ஓரளவு இன்று பொன்னியம்மனின் நாம மகிமை முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பெயருடைய பெருமை தான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் வர்றாங்க, ரொம்ப பேர் போறாங்க, பொன்னியம்மனை பற்றி பூர்ணமா தெரிஞ்சுக்கணும், அப்பதான் முக்கியம். ஆனா அவ்வளவு பொக்கிஷமான ரகசியங்கள் உடையவள் பொன்னியம்மா. அதுபோல பொன்னியம்மனுடைய பெயர் வர காரணம் என்ன? இது போதர் கேட்கிறார், என் குரு நாதா பெரிய பாடல் விடுதெல்லாம், என் குரு நாதா சொற்குரு வண்ணமாய் அன்னை பொன்னிக்கு இப்பெயர் வர காரணம் யாதோ? கூறுகின்றேன் போகா, உண்மை பெயரை இன்று அறிவாயே. பா தாழ் பொன்னி என்பதே இவள் பெயர் பாரேன் போகா என்றார். பா தாழ் பொன்னி, பாதாள் பொன்னியே என்பது இவள் பெயர் பாரு. பாக்கள் அனைத்தும் தாழ்ந்து பணிந்து என்றும் இப்பூ உலகில் ஒளி வீசி வாழ பொன்முத்திரை பெறுவதால் பாதாள் பொன்னி என்பதே இவள் இயற்பெயர் ஆகும் போகா. பாதாள பொன்னி என்பது பாதாளத்தில் இருந்து தோண்டி எடுத்ததால் இவளுக்கு பாதாள பொன்னி என்ற சிறப்பு பெயரும் காரணப் பெயரும் வந்தது போக அறிவிப்பாய் மக்களுக்கு நன்றாய். பாக்கள் எல்லாம் தாழ்ந்து வணங்கி பொன்முத்திரை ஐஎஸ்ஐ முத்திரை அக்மா ஐஎஸ்ஐ முத்திரை பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மகாசக்தி. பாக்கள் தாழ்ந்து வணங்கி என்றும் வாழ்நாளில் ஒரு வீசி நிரந்தரமாய் இருப்பதற்காக இவ்வன்னை அருளாசி தருவதால் பாதாள் பொன்னி என்பதே இவளுடைய இயற்பெயர். ஆகவே அன்னை பாதாள பொன்னி அனைத்திற்கும் காரணமாய் இருக்கின்றான். இயல், இசை, நாடகம், ஞானம் இவை அனைத்திற்கும் மூல காரணமாய் பொன்னியம்மா தான் திகழ்கின்றார். தெருக்கூத்து மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு திரைப்பட மியூசிக் டைரக்டர் வரை வாழ்நாளில் ஒளி வீசி வாழ வேண்டும் என்றால் பாதாள பொன்னியம்மை திருவருளை பூரணமாய் பெற்றிருந்தால் தான் வாழ முடியும். ஆகவே இங்கு பாதாள பொன்னியம்மன் மீது அவள் முன்னால் யார் ஒருவர் தெரிந்த வண்ணமாய் பாடினாலும் சரி, ஏதோ என்று கத்தினாலும் சரி, அற்புதமாக பாடினாலும் சரி, அருள் உலகத்தில் அவர்களுக்கென்றே தனியிடம் உண்டு. அறிவிப்பாய் நன்றாய் போகா, பாக்கள் தாழ்ந்து வணிந்ததால் பொன்னுக்கிரை எடுகின்ற அன்னை ஒருவள் உண்டனில் பாரில் பாதாள பொன்னி என்பதை அறிவிப்பாய் பார். ஆகையினால ஒளிவீசு நம் பாடல்களும் நம் சொற்பொழிவுகளும் நம் செயல்களும் நம் ஆக்கங்களும் அனைத்து நிகழ வேண்டும் என்றால் பாதாள புண்ணியமின் திருவிழா சிறப்புற நடைபெற வேண்டும். ஆகவே பெரியோர்கள் இதை ஏற்படுத்தியிருக்க மிகச் சிறந்த திறமையுடனும் அருமையான தெளிந்த பக்தியுடன் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஈசனர்களால் புரிகின்றனர். அதுபோல் இயல், இசை, நாடகம், ஞானம் இவை அனைத்திற்கும் பாதாள பொன்னி மூல காரணமாக இருக்கின்றார் என்றால் எவிடன்ஸ் உண்டு? இது நான் சொல்லல, பெரியவங்க சொல்றாங்க. ஆதி இசை நாடகத்தில் ஆடல் செய்யும் பொன்னிய சோதி வழி நாட்டியத்தை சூற்றுமத்தில் காட்டிய வேத மூலமாகி நின்று வீணையந்து வாணிய ஓதுவோர் உளத்தம் அந்த குண்டலத்தி பொன்னிய ஆதி இசை நாடகத்தில் ஆடல் செய்யும் பொன்னிய என்றார்கள். வேத ஒலி மூலமாய் ஓதுவோரின் உள்ளத்தமர்ந்த குண்டலத்தி, ஞான வைராக்கியம் பூண்ட மகான்களுக்கு குண்டலீக சக்தியாயிருப்பவள் அன்னை போதாள பொன்னி. ஆதி இசை நாடகத்தில் ஆடல் செய்யும் பொன்னி, சோதி ஒளி நாட்டியத்தை சூற்றுமத்தில் காட்டிய வேத மூலமாகி நின்று வீணை ஏந்தும் வாணியே என்றார்கள். ஆகையால் சரஸ்வதியாய் அம்பாள் அலங்கரிக்கப்பட போகின்றால் குறிப்பிட்ட காலத்தில் வேத மூலமாகி நின்று வீணை ஏந்தும் வாணியே என்றார்கள். ஓதுவோரி உளத்தம் வந்த குண்டலத்தி பொன்னியே என்றார்கள் பெரியவர். வேதமாகவும் இயல், இசை, நாடகமாகவும் அனைத்துமாகவும் திகழ்கின்ற பாதாள பொன்னி பிறப்பு இறப்பு அனைத்துக்கும் மூல காரணமாய் திகழ்கின்றார். அண்டங்கள் அனைத்தும் படைத்தவள் அவள் தான். ஆகையால் தான் ஏகமாய் அமர்ந்திருக்கிறாள். ஈசனோடு அல்லாமல் ஈசனோடு இரண்ட ரக்கலம். ஏகமாய் அமர்ந்தால் சக்தி அதிகம், உக்ரகம் அதிகம். இதை நான் சொல்ல, பெரியவங்க சொல்றாரு உக்ரக காளி வசியத்தில் இது எப்படின்னு வர்றது. உக்ரக மந்திர ரகசியங்கள் அதை பற்றி சொல்றார். உக்ரக காளியை எப்படி அழைக்க வேண்டும், உக்ரக சக்தியை எப்படி வர்ணித்தால் ஏக சக்தியா இருப்பாள். ஓம் காலி சொன்னமாக இவ்வாறு அழைக்க வேண்டும் 8 ஆண்டுகளாய். அப்பொழுது உக்ரக காளி பிரசன்னமாகின்றால் சிவன் இல்லாமல் தனித்திருக்கின்ற தேவிக்கு இந்த சக்தி உண்டு. இது தாந்திரிக ரகசியம், வீணாய் பிரயோகப்படுத்தி விடாதீர்கள். முறையோடு கற்க வேண்டும், குருகிடத்தில் கற்கணும். அதுபோல் இறப்பு படைப்பு அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கின்ற அன்னை வரா சக்தி பொன்னி ஒருவள் தான். அவளே அனைத்தும் காத்து ரட்சிக்கின்றாள். இதைத்தான் அண்டபிண்டமும் படைத்த ஆதிதேவ பொன்னியே, அண்டபிண்டமும் படைத்த ஆதிதேவ பொன்னியே, கண்டமாந்தர் கருத்து நிற்கும் கனிந்த தேவ பொன்னியே, விண்ணு மண்ணும் அதிர வந்த வீரசக்தி பொன்னியே, என்னெடுத்து நத்தி நிற்கும் ஏகசக்தி பொன்னியே என்றார். என்னையும் எழுத்தையும் பூரணமாய் உணர்த்தி நிற்கின்றவள் ஏகசக்தி பொன்னி. அதனால தான் சிங்களா உட்கார்ந்துகிறான். அண்டபிண்ட மும்பள்ளத்த ஆதிதேவ பொன்னி. இன்னைக்கு நேற்று பிறந்தவல்ல, சும்மா சாதாரண எல்லையம்மன் என்று நினைத்து விடாதீர்கள். பூரண சக்தி வாய்ந்தவள். ஆகவா ஏக சக்தியாய் நிற்கின்றதால் சிவன் அடிப்பது அனைத்தையுமே இவளை அடித்து விடுவாள். திருமால் அடிப்பது அத்தனையுமே இவளை அக்கணத்தில் தண்ணி விடுவாள். பிரம்மன் படைக்கின்ற சக்தி அக்கணமே படைக்கும் சக்தி உண்டு, ஏக சக்தியாய் இருக்கின்றாள். அவள்தான் எண்ணையும் எழுத்தையும் உணர்த்துகின்றாள். இதைத்தான் அண்டபிண்டமும் வளர்த்த ஆதிதேவ பொன்னியே, கண்டமாந்தர் கருத்தில் நிற்கும் கனிந்த தேவ பொன்னியே. உண்மையா நம்பி வருகின்ற ஒரு கருத்தில் நிற்கின்றாளாம் இத்தேவி. கண்டமாந்தர் கருத்தில் நிற்கும் கனிந்த தேவ பொன்னியே, விண்ணு மண்ணும் அதிர வந்த வீரசக்தி பொன்னியே. இங்க யாகமா வந்திருந்தால் கோவம் வந்துட்டவள். விண்ணு மண்ணும் அதிர வந்த வீரசக்தி பொன்னியே, எண்ணெடுத்து நர்த்தி நிற்கும் ஏகசக்தி பொன்னியே என்றார்கள். ஒரே சக்தியா இருக்கின்றாளாம் பொன்னியம். இத்தகைய வீர பராக்கிரமங்கள் கொண்ட அன்னை பொன்னியை சாதாரணமனாய் நினைத்து விட முடியாது. ஆதிபரா சக்தியே அவள். இதை பூரணமாய் உணர்ந்திட வேண்டும். வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் அடைந்து விடலாம், அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைத்து விடும். ஆனால் முக்கியமான ஒரு செல்வம் இல்லை என்றால் வாழ்க்கை வாழ்ந்தே பயன். அது என்ன செல்வம் தெரியுமா? ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்றார்கள். ராமலிங்கரே கேட்கிறார், நோயற்ற வாழ்வு நான் வாழவே. ராமலிங்கர் நோயற்ற வாழ்வு, நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தாதான் தனத்தை அனுபவிக்க முடியும், தானியத்தை சாப்பிட முடியும், சந்தானத்திற்கு காரணமாக இருக்கலாம், தைரியத்திற்கு காரணமாக இருக்கலாம், வித்தைக்கு காரணமாக இருக்கலாம், நோய் நொடிகள் இருக்கப்படாது. ஆகையால் நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பதற்காக யோகிகள் பலவித பிராணாயாம பயிற்சிகள் வைத்திருந்தார். இது யோக ரகசியம். யோகிகள் தங்கள் உடலை பிராணாயாம பயிற்சியால் சந்தியாவந்தனம் சொல்றது உண்டு. குறிப்பிட்டவர்க்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் உண்டு. நாம் குறிப்பிட்டவர்க்கு மட்டும் என் நினைத்து ஒதுங்கி விடுகின்றோம். அவ்வாறு நினைக்காது. உங்க பிராண சூரியகலை சந்திரகலை சுழுமலை நிறுத்தி உடம்ப பயிற்சி வச்சீங்கன்னா நிச்சயமா உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதை குரு மூலியமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். யோகிகள் தங்கள் உடலில் அனைத்தையும் அடக்கி வைத்தார்கள். இதைத்தான் எப்படி வைத்தார்கள்? தங்கிரண்டு தாரையொன்று கண்ண பின்னலாகையா, மங்கி மாழு தேவுலகில் மானிடங்கள் எத்தனை, தங்கிரண்டையும் தவித்து தாரை ஊத வல்லீரே, பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே என்றார்கள். தங்கிரண்டு தாரையொன்று சுழுமனையும் சூரியகலையும் சந்திரகலையும் பூரணமாய் தெரிந்து கொள்வதற்காக ஏகநாசி கொடுத்தார்கள். அவ்வாறு உத்தமமாய் தெரிந்திருந்தால் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாம். அவ்வாறு கூடி வாழ்வதற்கு நோயற்ற வாழ்வு வரும். அதுபோல் யோகிகள் தங்கள் உச்சந்தலையிலிருந்து தொப்பு நாவி வரை மேல் உலகங்களாய் வைத்திருந்தார்கள். தொப்பு முதல் அடிப்பாதாளம் வரை பாதம் வரை பாதாள உலகங்களாய் 14 லோகங்களை பார்த்தவர்கள் யோகிகள். அவ்வாறு உச்சி முதல் தொப்புள் வரை வருகின்ற ரோகங்களை ஒரு குறிப்பிட்ட தேவதை நிவர்த்தி செய்கின்றன. தொப்புள் முதல் பாதம் வரை கற்பை ரோகங்கள் முதற்கொண்டு சூளை முதற்கொண்டு கருமேக மேகங்கள் பலவித மேகங்கள் முதற்கொண்டு அனைத்து ரோகங்களையும் அன்னை பொன்னியம்மன் நீக்குகின்றாள். இதை அடியன் சொல்லவில்லை, பெரியவர்கள் சொல். அருநாத பொன்னி அவள் அடிபாதாள நோய்கள் அல்ல, தருநாத சிவசக்தி தீர்த்திடுவாள் சிங்காரி. அருஜோதி கலைவாணி கற்ப நோய்கள் எல்லாம் அருஞான கலையரசி கணப்பொழுதில் போய்க்கிடுவாள் என்றார். கணப்பொழுதில் போய்க்கிடுவாளாம் பாதாளப்பு. அத்தகைய சீரும் சிறப்பும் நோய் நொடிகள் தீர்க்கின்ற உத்தம சக்தி பாதாளத்தம். கர்ப்பம், கர்ப்பம் தாங்கியிருக்கின்ற தாய்மார்களும் சரி, தாங்க போற தாய்மார்களும் சரி, யாராயிருந்தாலும் அன்னை புண்ணியை வேண்டினால் அவள் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுகின்றாள். ஆகவே கர்ப்ப நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற என் தாய் பொன்னி என்றுமே நினைக்கின்றவர் உள்ளத்தில் நீங்காமல் குடியிருக்கின்றார். சூது வாது அனைத்தும் கடந்திருப்பவர்களுக்கு உத்தம மலராயிருக்கின்றான். அதோடு மட்டுமல்லாமல் அனைத்தும் கடந்த வேத ஞானங்களுக்கும் மூல காரணமாய் இருக்கின்றார். நெஞ்சிருந்து நினைவழிப்பாய் நிலை அளிப்பாய், பஞ்சமிலா மலத்தோரின் மலராயானாய், தஞ்சமாக வந்தோரின் சஞ்சலத்தை போக்கிடுவார், அஞ்சுகமே ஆரணமே அருஞான பைந்திரியே என்றார்கள் அம்பாரை பார்த்து பெரியவர்கள். அஞ்சுகமே ஆரணங்கே அருள்ஞான பைந்திரியே என்றார்கள் பொன்னியம்மனை பார்த்து. அருள் ஞான பைங்கிழியா, ஞான பைங்கிழி என்றால் சரஸ்வதியை ஒட்டியதான் குறிப்பு. சரஸ்வதியின் பூரண தத்துவத்தை பெற்றவள் என்று இப்பாடலே விளக்குகின்ற அஞ்சுகமே ஆரணங்கே அருள் ஞான பைங்கிழியே என்ற ஞானத்தை பூரணமாய் தரக்கூடியவள் பொன்னி. இதையும் இதில் காணலாம். ஆனால் ஞானம் பூரணமாய் இருக்கணும்னா தான் என்ற அகந்தை போகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகந்த இருக்கிற வரைக்கும் பொன்னியமுடைய அனுகிரகத்தை நிச்சயமா பெற முடியாது. ஐ, யு மஸ்ட் எராடிகேட் தட் ஐ. அந்த ஐயை எடுத்தாதான் நல்லா இருக்கிற அளவு ஐயின் ஆய்வு. ஆகியனாலே பஸ்ட் யு மஸ்ட் எராடிகேட் தட் ஐ. யார் ஒருவர் எடுக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அனைத்தும் கிட்டும். பெரியவர்கள் எல்லாம் தங்களை நாயேன் பேயேன் என்று சொல்லிக் கொண்டார். நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயனறியும் அறிவு தந்தா என்ன பேரு பெற்றே தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கச்சியே என்றார். தங்களை நாயின் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, நம்ம எல்லாம் என்ன நான் செய்வேன் சொல்லிக்கிறோம். முதல்ல ஐயா எடுங்க. அந்த தான் அகங்காரம் போனாதான் அனைத்தும் கெட்டும். அந்த தான் என்ற அகங்காரத்தை நீக்குபவள் பொன்னியா. ஓங்கார பொன்னி ஒளி நீற்றால் வாழ்வழித்து ஓங்கார பெருநிலையால் ஒளி வீசி உலகம் உய்ய ஓங்கார தத்துவத்தில் ஒளி வீசும் பாதாள பொன்னி ஆங்காரம் கலைந்திடுவாள் அன்னையே அபயம் அம்மா என்றார்கள் பெரியவர்கள். ஆங்காரம் அகங்காரம் என்பது ஆங்காரம் அறியிற்று. ஆங்காரத்தை களையக்கூடியவள் பொன்னி. மகிமை என்ன என்று தெரிந்தது. ஐயா எராடிகேட் பண்றவளே பொன்னியம்மாவா. தான் என்ற அகந்தை போக்கிவிட்டால் அனைத்தும் தானாயாகின்றது. நானே நீயாக வேண்டும், நீயே நானாக வேண்டும் என்று பெரியவர்கள் வேண்டுகின்றார்கள். அதுபோல் தான் என்ற அகங்காரத்தை ஓட்டுகின்றாள் பொன்னியம்மா. அடியேன் பொன்னியம்மா பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன். இருந்தும் மிக முக்கியமானவற்றை சொல்லுகின்றேன். ஈசன் அருளா, பொன்னி தான் என்ற அகந்தையை மட்டும் எடுத்து விடுவதோடு நிறுத்திவிடவில்லை. அவள் யார் ஒருவர் இவளுக்கு அலங்காரம் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் பண்ணி அவளை இரவும் பகலுமாய் மனதார நினைத்து நினைத்து வணங்குகின்றார்களோ அனைவர்களுக்கும் பெரிய சகாயத்தை பண்ணுகின்றாளாம் இப்பொன்னியம்மா. ஆகினால் இந்த அம்மாவை அலங்காரம் பண்றதுல பல அர்த்தங்கள் உண்டு. இந்த அம்மாவை தொட்டா ஒரு பலன் உண்டு, இந்த அம்மாவை சிங்காரம் பண்ணா ஒரு பலன் உண்டு. அது ரொம்ப பெருசா போகும். ஆகையினால் யார் இந்த அம்மனை அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணி இரவும் பகலுமாய் வணங்கி தன்னையே தாய் உண்பால் அழித்து விட்டேன் என்று இயங்குவோர் அனைவருக்கு இப்பொன்னி செய்கின்ற பெரும் பலனோ அளவிட்டு கூறிட முடியாதுன்றார் அகத்தியர். ஆகவே என்னென்ன செய்யணும்? ரொம்ப பேர் பொங்கல் வச்சு அம்மா வணங்குவாங்க, ரொம்ப பேர் பொங்கல் வச்சிருப்பாங்க. நான் புரசுவாதி ரேஞ்சில் இருந்தேன் சார், பொங்கல் வச்சேன், ரொம்ப தூரம் போயிட்டேன், மறந்துட்டேன்னு சொல்லிடாதீங்க. இந்த அம்மாவுக்கு பொங்கல் வச்சா அவ்வளவு பலன் உண்டு. இந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண அபார பலன் உண்டு. இந்த அம்மாவுக்கு செய்கின்ற ஒவ்வொரு சிறு 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 பணியும் மகாசக்தி வாய்ந்த திருப்பணியாயாகும். ஆகையால் எல்லாரும் தெரிந்து கொண்டா பலன் அடைஞ்சிருவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச பேரு வரைக்கும் சொல்ல சொல்லி இன்று ஈசன் விரும்பி இருக்கிறான் போல இருக்கு. ஏன்னா ரகசியங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்ச அப்புறம் குறைவியே கிடையாது. ஆகையால் தான் கடவுள் விஷயத்துல கொஞ்சமா வச்சே கடவுள் டீல் பண்றான். ஆகையால் என்னென்ன பலனு தெரிஞ்சுக்கணும். நீராட்டி ஒட்டிட்டு பொங்கல் வைத்து அம்மா அபிஷேகம் பண்ணி ஒட்டிட்டு அவளுக்கு பொங்கல் வச்சு நீராட்டி ஒட்டிட்டு பொங்கல் வைத்து நீராட்டி சிந்தையில் என்றும் வைத்து உனை அம்மா உனக்கு அலங்கார அபிஷேகம் பண்ணி, உனக்கு ஆராதனைகள் எல்லாம் பண்ணி, உனக்கு ஒட்டு இட்டு, உனக்கு பொங்கல் வைத்து வணங்குகின்றேன். என் சிந்தையில் என்று நீ இருக்கின்றாய். நீராட்டி ஒட்டிட்டு பொங்கல் வைத்து, சீராட்டி சிந்தையில் என்றும் வைத்து, பாராட்டி பாடுவதற்கெல்லாம் பாதாள பொன்னி. சும்மா இல்லை, நீராடுகின்றோம், ஒட்டிடுகின்றோம், அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணுகின்றோம், அவளை சதா சர்வகாலத்தில் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தோட விட்டுறோமா? இந்த இடத்துல யாரு உட்கார்ந்து பாராட்டி பாடுவதற்கெல்லாம் அம்மாவுடைய கல்யாண குலங்களையும் அம்மாவுடைய அற்புத அலங்கார ரகசியங்களையும் அம்மாவுடைய சக்திகளும் யார் ஒருவர் பாடுகின்றார்களோ, யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரிஞ்ச டோன்ல பண்ணாச்சு. நீலாம்பரி பூபாலம் கல்யாணியில பாடணும்னு அவசியம் கிடையாது. என்ன மாதிரி கத்தினாலும் சரி, சீராட்டி சிந்தையில் வைத்தென்றும் பாராட்டி பாடுவதற்கெல்லாம் பலன் சொல்ற. அடுத்த வரியில நீராட்டி பட்டிட்டு பொங்கல் வைத்து, சீராட்டி சிந்தையில் வைத்தென்றும் முனை பாராட்டி பாடுவதற்கெல்லாம் பாதாள பொன்னி, தேரோட்டி வருவாள் திருக்கையிலை காட்டாவே. சும்மா பலன் கொடுக்க, தன் பக்தன் ஒருவனுக்காக கீதாச்சாரியன் தேர் ஓட்டினான். பெருமாள் பக்தனுக்காக சண்டைக்காக தேர் ஓட்டினாயா? இதையே இருடிகள் பாரதத்தில் விளக்கமாய் சொல்லியிருக்கின்றார். போரிட வந்தவனுக்கு புரிந்தான் திருமால் ஓர் உதவி, சாரதியாய் நின்று தான் தேர் ஓட்டின. அவ்வண்ணம் போல் அல்லவே பொன்னி, பொன்னி அந்த மாதிரி யார் ஒருவர் எனக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணா கூட சரி, பொட்டு வச்சு வணங்கினா போதும், வாய் திறந்து என்ன வேணா பண்ணாலும் சரி, பாராட்டி பாடுவதற்கெல்லாம் தேர் ஓட்டி வருவாள் திருக்கையிலை காட்டவே. திருக்கையில காட்டுறாளாம் பாருங்க, எவ்வளவு அற்புதம். நாம் கண்ணை மூடிட்டோம்னா பாதாள பொன்னி தேரில் ஏறி திருக்கையிலாயம் செல்லலாமா? திருக்கையிலாய் அடைவது என்பது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. ஔவையார் கூட திருக்கையிலாயம் போகணும்னு சொல்லி அவசர அவசரமா பூஜை பண்ணாங்க. கணபதி சொன்னார், தன்னை நோக்கி உன்னை எரிந்து என்னை பாடுவார், அக்கணம் நீ சேரமான் முன்னால் செல்லலாது. விநாயகர் அவர்கள் பாடினவனே துதிகையில் தூக்கி திருக்கையிலாயம் விட்டுட்டார். திருக்கையிலாயம் கிடைக்கணும்னா அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி அவள் திருவிழாவை நடத்தி பாராட்டி பாடல் வேண்டும். ஆகையால் தான் இங்கு பாடல் என்ற கச்சேரிகளும் பாட்டு கச்சேரிகளும் பாடல்களும் ஏராளமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஈசனகுலம். அவர்களெல்லாம் தேரட்டி வருவாள், அவங்களுக்கெல்லாம் எங்க திருக்கையிலாய் சேருங்க. திருக்கையிலாய் நீங்க போனா அம்மாவை வாய் திறந்து எப்படி வேணா பாடுங்க. நீராட்டி பொட்டிட்டு பொங்கல் வைத்து, சீராட்டி சிந்தையில் என்றும் வைத்து, பாராட்டி பாடுவதற்கெல்லாம் பாதாள பொன்னி, தேரோட்டி வருவாள் திருக்கையிலை காட்டிடவே என்றார்கள். அம்மா திருக்கையில காட்டுறாள், அதுக்கப்புறம் வேற என்ன தேவை நமக்கு? எல்லாரும் காசிக்கு போயிருப்பாங்க ரொம்ப பேர். சில பேர் எல்லா பொன் பொருள் இருக்கும் காசிக்கு போகணும் போகணும், போகவே மாட்டான். சில பேர் நினைச்சா போக மாட்டான், காசிக்கு போயிட்டு இருப்பான். காசிக்கு போனா சில வித அனுகிரகங்கள் உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் காசிக்கு போனா பார்க்க வேண்டிய இடங்களும் உண்டு. அது காசி மகிமை என்று வரும் ஈசனருளா. காசிக்கு போனா கங்கையை பார்த்திருப்பாங்க எல்லாரும், அதுதான் ரொம்ப விசேஷம். கங்கையை பார்க்கறது மட்டும் அல்ல, கங்கை பொங்குவதை பார்க்க வேண்டும். காசிக்கு சென்றால் கங்கை பொங்குவதை பார்த்தால்தான் பூரணத்தை பார்த்தவர்கள் என்று பலர். அவ்வாறு காசிக்கு பணம் பொன் பொருள் அனைத்தும் இருந்தாலும் போய் பார்க்க முடியாதவர்கள் ஏராளமாக உண்டு. ஆனா அவர்களெல்லாம் பொன்னியம்மாவை பார்த்தால் அந்த பலன் அடைஞ்சிறாராம். எவ்வாறு? கங்கையின் பொங்குகின்ற பூரணம் எப்பொழுது என்று கேட்டால், வெள்ளம் வந்தபோது. பூரண பௌர்ணமி என்றும் கங்கை பொங்கும். இதை எங்கிருந்து பார்க்க வேண்டும் என்றால், மணிகர்ணிகா காட்டு என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த மணிகர்ணிகா காட்டிலிருந்து படகுல போனா கங்கை பொங்கறத பார்க்கலாம், ரொம்ப அற்புதமான காட்சி. அதுக்கடுத்து அனுமான் காட்டு என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கிருந்து போய் பார்க்கணும் கங்கை பொங்குவது, பெரும் பலன் உண்டு. ஆனா கங்கை போக முடியுமா? அவளை விளையாட்டா 2000 மைல் போகும். சில பேர் போகணும் என்ன சொல்லுவாங்க, எங்கா இருக்கும் போதே தீர்த்தங்கள் எல்லாம் பார்த்துடணும், கோவில் குடங்கள் எல்லாம் பார்த்துடணும், ஓல்ட் ஆகி ரிட்டையர் ஆகி நம்ம பென்ஷன் வாங்கின்னு போலாம்னு நினைச்சீங்க, நிச்சயமா பார்க்க மாட்டீங்க. ஏன் கேளுங்க, ஓல்ட் ஆகி வந்தவொடனே உடம்பு வீக் ஆயிருக்கு, பேரம் பேச்சு தொந்துரும், எவ்வளவோ ப்ராப்ளம், கட்டின வீட்டுக்கு வட்டி கட்ட முடியல, லோனியும் கட்ட முடியல, எங்க சாமான் காட்சிக்கு போறது, விட்டுட்டேன்னு வாங்க கவலை வேணாம். எங்க இருக்கும் போதே எல்லா இடத்தையும் பார்த்துடுங்க. ஓல்ட் ஆகி சாஸ்திரங்க போன நினைக்காதீங்க, உடம்பு ஒத்து வராது. இப்ப பாருங்க, கைலாயம் போயிட்டு வரலாம், 4000 ரூபாய் அடியேன்னு போகும்போதெல்லாம் ரொம்ப ஈஸி. 4000 ரூபாய் ஓடுமா கைலாயம் பார்த்து வர்றது. அது குறிப்பிட்ட மெம்பர் சைனாக்கார சுட்டு கொடுவான் எக்ஸ்ட்ரா போனாக்கா. நான் போகும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா போய் வந்தேன் குருநாத அனுகிரகத்தாரு. இவையுடைய பார்க்கணும், கைலாயத்தை பார்க்கணும், பிறந்தவன் பார்க்க வேண்டிய ஒரு செயல், அதுக்கு பிராப்தமும் ஓடும். அதுபோல் பொங்குகின்றதை பார்த்தால்தான் பூரணத்தை பெற்றவர்கள். கங்கை போய் பொங்குவதை பார்க்க முடியாம பரவாயில்ல, புண்ணியமாக பார்த்துடலாம். இதைத்தான் பெரியவர்கள் சொல்லுகின்றார், கங்கையின் பூரணத்துவத்தை பூரணமாய் பெற்றவள் பாதாள பொண்ணு, அவளை தரிசித்தான் அனைத்தும் கிட்டுவிடும்.
மங்களத்தின்ங்கையே மடியணிந்த மங்கையே பொங்குகின்ற கங்கையே பொன்னியான மங்கையே எங்கும் உள்ள தங்குகிற எண்ணுகின்ற நங்கையே
என்று பெரியவர்கள் பாடினார்கள். மதி நங்கையே மதியணிந்த மங்கையே எங்கும் உள்ள தங்கை தீர எண்ணுகின்ற நங்கையே என்றார்கள். பொங்குகின்ற கண்ணை பொன்னியை பார்த்தாள், அவ்வளவு அனுகிரகத்தை செய்கின்றாள் பொன்னியம்மா. அடுத்து முக்கியமாய் தெரிந்து கொள்ள, பொங்குகின்ற கங்கையை பார்த்த பூரணத்துவத்தை பொன்னியம்மாள் தருவதால் தான் கங்காதீஸ்வரர் கோயில் அருகாமையிலேயே உட்கார்ந்திருக்கிறார். கங்காதீஸ்வரருக்கும் பொன்னியம்மாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, அது பெரிய ஹிஸ்டரி. கங்காதீஸ்வரை பார்க்க வேண்டும் என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். பூரணத்துடன் நின்றதாய் பொன்னியை நாரணனுடன் பிறந்த தங்கையை கண்டு நதிமுடி சூடினனை காணுதல் முறையே என்றார்கள் பெரியவர்கள். நதிமுடி சூடினனை கங்காதீஸ்வரனை பார்க்கணும்னா பொன்னியம்மா பார்த்துட்டு தான்
போறோம்.
காரணத்துடன் நின்றவோ ராஜியை, காரணத்தோட வித் ரீசனோட ஷீ இஸ் ஸ்டாண்டிங், காரணத்துடன் நின்றவோ ராஜியை பூரணத்துடன், கங்கையோட தன்மை கங்கையாவே இருக்கின்றாளா அன்னை, பூரணத்துடன் நின்றவோர் பொன்னியை நாரணனுடன் பிறந்த தங்கையை கண்டு நதிமுடி சூனியரை காணுதல் முறையே. கங்காதீஸ்வரை பார்க்கணும்னா இப்படி பார்த்தாதான் பூரண பலனியா இல்ல அப்பனா மிஸ், என்ன பண்றது, பெரியவங்களை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஆகையால் இந்த பொன்னியம்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே நவராத்திரி திருவிழாவில் நவராத்திரி மகிமையுடன்
புனரவாந்து பாடி அரவாணி ஆடும் போது விருப்பம் சிவ 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 சிவவாய புதிய முனி வரம்பரை
தற்பேவா சரணம் சரணம் சரணம்.